விவிலிய தேடல் நல்ல சமாரியர் ஓமை பகுதி 10.
எனதருமை அன்புள்ளங்களே, இயேசு பகர்ந்த வேறு எந்த ஓமைக்கும் இல்லாத ஒரு தனித்துவம், ஒரு சிறப்பு அம்சம் நல்ல சமாரியர் ஓமைக்கு மட்டும் உண்டு. அதுதான் இந்த ஓமையின் துவக்கத்திலும் இறுதியிலும் நிகழ்ந்த கேள்வி பதில் பகுதிகள். ஓமையின் துவக்கத்தில் திருச்சட்ட அறிஞரும் இயேசுவும் பரிமாறிக்கொண்ட கேள்வி பதில் பகுதியை ஏற்கனவே நாம் சிந்தித்தோம். திருச்சட்ட அறிஞர் கேட்ட கேள்விகளுக்கு உள்நோக்கம் இருந்ததென்று நற்செய்தியாளர் லூக்கா கூறியுள்ளார். இயேசுவை சோதிக்கும் நோக்கத்தோடு அறிஞர் தன் முதல் கேள்வியை தொடுத்தார். அக்கேள்விக்கு தகுந்த பதிலை அவர் வழியாகவே இயேசு வரவழைத்தார். இருப்பினும் அறிஞர் தன்னை ஒரு நேர்மையாளர் என்று காட்ட விரும்பி, எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று அடுத்த கேள்வியை எழுப்பினார். அன்பு இதயங்களே, மனித சமுதாயத்தின் மனசாட்சியை மீண்டும் மீண்டும் தட்டியெழுப்பும் கேள்வி, எனக்கு அடுத்திருப்பவர் யார்? ஏப்ரல் 14 ஞாயிறன்று இந்தியாவின் ஜெய்ப்பூர் நகரில் ஏற்பட்ட சாலை விபத்தில் ஒரு தாயும் அவரது 8 மாத குழந்தையும் சாலையில் அடிபட்டு இரத்தம் இழந்து கொண்டிருக்க, அவ்வழியே சென்ற ஒவ்வொரு வாகன ஓட்டியிடமும் அடிபட்டிருந்த தந்தை உதவி கேட்டு கதற, முதல் அரை மணி நேரம் அவ்வழியே சென்ற ஒரு வாகனமும் நிற்காமல் சென்றன. தாயும் குழந்தையும் அடிபட்ட இடத்திலேயே இறந்தனர். அடுத்த நாள் ஏப்ரல் 15 திங்களன்று அமெரிக்காவில் பாஸ்டன் நகர் மாரத்தான் பந்தயத்தின் இறுதியில் 2 குண்டுகள் வெடித்தன. 3 பேர் இறந்தனர். 100க்கும் அதிகமானோர் காயமடைந்தனர். இவ்விரு நிகழ்வுகளும் நம்மிடம் எழுப்பும் கேள்விகள் இவைதான். யார் எனக்கு அடுத்திருப்பவர்? யாரை நான் நம்ப முடியும்? யாருக்கு நான் உதவி செய்ய முடியும், உதவி செய்ய வேண்டும்? அன்பு இதயங்களே, மனித குடும்பத்தை மீண்டும் மீண்டும் சுற்றி வரும் இந்த கேள்விகளுக்கு எளிதான விடைகள் கிடைக்கப் போவதில்லை. எளிதான விடைகள் என்பதை காட்டிலும் உண்மையான விடைகள் என்னவென்று நாம் தேட வேண்டும். நல்ல சமாரியர் ஓமையின் இறுதியில் இயேசு எழுப்பிய கேள்வி இந்த தேடலை இன்று மீண்டும் நமக்குள் ஆரம்பித்து வைக்கட்டும். கள்வர் கையில் அகப்பட்டவருக்கு இந்த மூவருள் எவர் அடுத்திருப்பவர் என உமக்கு தோன்றுகின்றது? இதுதான் இயேசுவின் கேள்வி. இயேசுவின் கேள்வி குரு, லேவியர், சமாரியர் என்ற இந்த மூவரை மையப்படுத்தியதுதான் என்றாலும், அந்த கேள்வியில் அவர் கல்வரையும் குறிப்பிட்டது நம்மை சிந்திக்க தூண்டுகின்றது. அடிபட்டு கிடந்தவருக்கு இந்த மூவருள் எவர் அடுத்திருப்பவர் என்று இயேசு கேட்டிருந்தால், நமது எண்ணங்கள் அடிபட்டவரையும் அவ்வழியே சென்ற மூவரையும் சுற்றியே வலம் வந்திருக்கும். கள்வர் கையில் அகப்பட்டவருக்கு என்று இயேசு தன் கேள்வியை ஆரம்பித்தார். எருசலேம் எரிகோ பாதையில் அடிபட்டு கிடந்தவரை அந்த நிலைக்கு உள்ளாக்கியவர்களை முதலில் நினைத்து பார்க்க இந்த கேள்வி நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. அன்பு இதயங்களே, இயேசுவின் கேள்வியை ஒரு ஆரம்பமாக கொண்டு நாம் ஒரு சமுதாய பகுப்பாய்வை மேற்கொள்ளலாம்.
அன்பு செய்து வாழும் ஒருவர் ஒருவரை நாடும் அன்பினாலே ஆழ்வோம் மனித மனங்களை.
அன்பு செய்து வாழும் ஒருவர் ஒருவரை நாடும் அன்பினாலே ஆழ்வோம் மனித மனங்களை.
அன்பு இதயங்களே, எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு பயணம் செய்த அடையாளம் ஏதுமற்ற ஒரு மனிதருடன் பல வழிகளில் தொடர்பு கொண்டவர்கள் கள்வர், குரு, லேவியர் மற்றும் சமாரியர். இவர்களின் எண்ண ஓட்டங்களை ஹாம்டன் கீத்லி என்பவர் இவ்விதம் விவரிக்கின்றார். பயணம் செய்த மனிதரை பொறுத்தவரை கள்வர்கள் எடுத்துக்கொண்ட நிலைப்பாடு இதுதான். உன்னுடையது எங்களுடையது. உனது உடைமைகள் மட்டுமல்ல, உனது உடல் நலமும் எங்களுக்கு சொந்தம். எனவே நாங்கள் அவற்றை பறிக்கின்றோம். குருவும் லேவியரும் எடுத்துக்கொண்ட நிலைப்பாடு, என்னுடையது எனக்கு மட்டுமே, அதை நான் உன்னோடு பகிரப்போவதில்லை. சமாரியரின் நிலைப்பாடு என்ன? என்னுடையது உன்னுடையது, அதை உன்னுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். இந்த சமுதாய பகுப்பாய்வில் இன்னும் சிறிது ஆழமாகச் சென்றால் மற்றொரு சங்கடமான கேள்வியும் அங்கு எழுகின்றது. அதுதான் இயேசு தன் உவமையின் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட அந்த பாதை. எருசலேமுக்கும் எரிகோவுக்கும் இடையே இருந்த அந்த பாதை இயேசுவின் காலத்தில் இரத்தப்பாதை என்று அழைக்கப்பட்டது. அத்தனை உயிர் பலிகளும் இரத்தம் சிந்துதலும் நிகழ்ந்து வந்த அந்த பாதையை சீரமைக்க, அல்லது அந்த பாதையில் தேவையான பாதுகாப்பு கொடுக்க ரோமைய அரசு எவ்வித முயற்சியும் மேற்கொண்டதாக தெரியவில்லை. அன்பு இதயங்களே, அந்நிய நாட்டை ஆக்கிரமிக்கும் எந்த அரசும் அந்த நாட்டில் முன்னேற்றங்களை உருவாக்க முயல்வதில்லை. அந்நாட்டிலிருந்து எவ்வளவு தூரம் அபகரிக்க முடியும் என்பதிலேயே குறியாக இருக்கும். வரிகளை சுமத்தி மக்களை கொள்ளையடித்த ரோமையர்களுக்கும் சாலையில் கொள்ளையடித்த கள்வர்களுக்கும் அதிக வேறுபாடு இல்லை என்று சொல்லலாம். இத்தகைய சமுதாய பகுப்பாய்வு இயேசுவின் நோக்கம் அல்ல என்றாலும் இயேசுவின் கேள்வி இந்த ஆய்வை மேற்கொள்ள தூண்டுகின்றது. அன்பு இதயங்களே, இயேசு கேட்ட இந்த கேள்வியை ஒரு திறந்த கேள்வி என்று சொல்லலாம். கள்வர் கையில் அகப்பட்டவருக்கு இம்மூவருள் எவர் அடுத்திருப்பவர் என உமக்கு தோன்றுகின்றது என்று இயேசு கேட்டபோது, உவமையின் ஆரம்பத்தில் திருச்சட்ட அறிஞர் கொண்டிருந்த அந்த மமதையான மனநிலையில் அவர் தொடர்ந்திருந்தால் ஒருவேளை அந்த குருவையும் லேவியரையும் ஆதரித்து அவர் வாதாடியிருப்பார். ஆனால் இயேசு கூறிய உவமை அவரில் ஓரளவு மாற்றத்தை உருவாக்கியது என்பதை அவர் தந்த பதில் வெளிப்படுத்துகின்றது. அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்று பதில் சொல்கின்றார் திருச்சட்ட அறிஞர். சமாரியரே இரக்கம் காட்டியவர் என்பதை உணர்ந்திருந்தாலும் சமாரியர் என்ற சொல்லை பயன்படுத்த திருச்சட்ட அறிஞர் மறுத்தார். அந்த சொல்லை பயன்படுத்துவதற்கு அவருக்குள் ஆழமாக வேரூன்றி இருந்த பாகுபாட்டு மனப்பான்மையும் தற்பெருமையும் இடம் தரவில்லை. எது எப்படியாயினும் அவர் சரியான பதிலை சொன்னார் என்பதை உணர்ந்த இயேசு, சரியாய் பதில் சொன்னீர் என்று அவரை பாராட்டி அனுப்பிவிடாமல் தன் இறுதி அறிவுரையை அந்த அறிஞருக்கு வழங்கினார். நீரும் போய் அப்படியே செய்யும். அன்பு இதயங்களே, இயேசுவிடம் கேள்வியுடன் வந்த திருச்சட்ட அறிஞர் தன் கேள்விகளுக்கு அறிவு சார்ந்த விடைகள் கிடைக்கும், எனவே தன் அறிவு திறமையையும் அந்த கூட்டத்திற்கு முன் நிரூபிக்கலாம் என்ற எண்ணத்தோடு இயேசுவிடம் கேள்விகளை தொடுத்தார். ஆனால் இயேசு இறுதியில் கூறிய வார்த்தைகள் அறிஞரை ஒரு புதிய பிரச்சினைக்குள் புகுத்தியது. இயேசு வாழ்ந்த முதல் நூற்றாண்டில் ராபி என்று அழைக்கப்பட்டவர்களுக்கும் அவரிடம் விளக்கங்கள் தேடி வந்தவர்களுக்கும் இடையே எழுதப்படாத ஒரு பழக்கம் விதிமுறையாக இருந்தது. அதாவது, ராபியிடம் ஒருவர் கேள்விகள் கேட்டு அதற்கு ராபி பதில் சொன்னால் அந்த பதிலில் அடங்கியுள்ளவாறு கேள்வி கேட்டவர் நடந்து கொள்ள வேண்டும். நீரும் போய் அப்படியே செய்யும் என்று இயேசு கூறியது திருச்சட்ட அறிஞரை ஒரு புதிய கடமையை ஆற்ற பணித்தது.
அன்பு என்பது வல்லமை, ஆக்கம் அளித்திடும் ஆற்றலே, அர்த்தமாகிடும் வாழ்விலே, அன்பு என்றும் வாழுமே. அன்பு என்பது வல்லமை.
எனதருமை அன்புள்ளங்களே, என் அயலவர் யார், அடுத்திருப்பவர் யார் என்பது வெறும் அறிவு சார்ந்த விவாதம் அல்ல. அது செயல் வடிவில் வெளிப்பட வேண்டிய ஈடுபாடு என்பதை இயேசுவின் இறுதி ஆலோசனை அழுத்தம் திருத்தமாக சொல்கின்றது. இன்றும் இந்த கேள்விக்கு பதில் தேடி வருகின்றோம் நாம். இந்த பதில் நம்மை செயலுக்கு அழைத்துச் செல்லும் என்பதை உணர்ந்து அந்த செயலிலிருந்து விலகிக்கொள்ளும் நோக்கத்தோடு நாம் வேறு பல கோணங்களில் கேள்விகள் எழுப்புகின்றோம். எடுத்துக்காட்டாக, நல்ல சமாரியர் உவமையில் பாதையில் பயணம் மேற்கொண்ட அந்த மனிதர் அது ஆபத்தான பாதை என்பதை உணர்ந்து ஏன் தனியே பயணம் செய்தார்? அவருடைய பொறுப்பற்ற நடத்தையால் மற்றவர் மீது ஏன் பழி சுமத்த வேண்டும் என்ற கேள்விகளை எழுப்பும் பிராக்டிக்கல் மனிதர்களையும் நாம் காணலாம். இந்த கேள்விகள் செயற்கைத்தனமாக தெரிந்தால் ஜெய்ப்பூர் சாலை விபத்துக்கு வருவோம். அந்த விபத்துக்கு பின் நான் இணையதளத்தில் வாசித்ததை இங்கு குறிப்பிடுகின்றேன். அந்த செய்திக்கு கீழ் பலர் தங்கள் கருத்துக்களை தெரிவித்துள்ளனர். இவ்வித நிகழ்வுகள் மனித குலத்தையே அவமானத்தோடு நிற்க வைக்கின்றது என்ற கருத்தை பலர் கூறியுள்ளனர். இருந்தாலும் ஒரு சிலர் கேள்விகளை எழுப்பியுள்ளனர். தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் சென்ற அந்த இளையவர் சட்டத்திற்கு புறம்பாக தன் மனைவியையும் இரு குழந்தைகளையும் ஏன் எடுத்துச் சென்றார்? 4 சக்கர வாகனங்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்ட அந்த சுரங்கப் பாதையில் அவர் ஏன் சட்டத்திற்கு புறம்பாக தன் குடும்பத்தோடு 2 சக்கர வாகனத்தில் சென்றார்? அடிபட்டவர்களை அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்றால் அவர்கள் உடனே ஏற்றுக்கொள்வார்கள் என்பதற்கு என்ன உத்தரவாதம்? இதுபோன்ற பல கேள்விகள் அங்கு எழுப்பப்பட்டுள்ளன. அடிபட்டு இரத்தம் இழந்து கொண்டிருந்த ஒரு தாயையும் குழந்தையையும் காப்பாற்றாமல் சென்ற வாகன ஓட்டிகளின் சார்பில் இந்த கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளது போல் தெரிகின்றது. அடுத்தவர் யார், அவருக்கு நான் எப்போது எவ்விதம் உதவிகள் செய்வது என்று கேள்விக்கு மேல் கேள்விகள் கேட்டுக்கொண்டே வாழ்வதற்கு பதில், தேவையில் இருப்பவருக்கு உதவிகள் செய்ய நம்மால் முடியுமா இயேசு இதைத்தான் கூறுகின்றார், கேள்விகள் போதும், செயலில் இறங்குங்கள் என்று. இயேசு இந்த உவமையின் இறுதியில் சொன்ன அந்த வரிகள் நம்முடைய தோளை உலுக்கி முகத்தில் தண்ணீர் தெளித்து, தேவைப்பட்டால் முகத்தில் அரைந்து, நம்மை தூக்கத்திலிருந்து மயக்கத்திலிருந்து எழுப்பும் வரிகள். நீரும் போய் அப்படியே செய்யும். என்ன செய்ய வேண்டும்? அன்பு செய்ய வேண்டும். எப்படி செய்ய வேண்டும்? சமாரியர் செய்தது போல் செய்ய வேண்டும். அதாவது, அன்பு என்பது வெறும் உணர்வு அல்ல, அது ஓர் ஆக்கப்பூர்வமான செயல். நாம் மேற்கொண்டுள்ள இந்த உலக பயணத்தில் தேவைகளில் இருப்பவர்களை நாம் கண்டதும் நமது பயணங்களை நிறுத்த வேண்டும். அவர்களை நமது பயணத்தில் இணைத்து கொள்ள வேண்டும், அல்லது சுமந்து செல்ல வேண்டும். தேவைகள் நிறைவேறும் வரை மீண்டும் மீண்டும் நாம் உதவிகள் செய்ய வேண்டும். நீரும் போய் அப்படியே செய்யும். அன்பு இதயங்களே, நாமும் போய் அப்படியே செய்வோம்.
ஏனென்று அறியாமல் தியாகங்கள் செய்யும் தனதென்றும் தெரியாமல் வாழும் ஏனென்று அறியாமல் தியாகங்கள் செய்யும் தானென்றும் தனதென்றும் தெரியாமல் வாழும் கண் காணும் வடிவத்தில் மண் மீது மலரும் கண் காணும் வடிவத்தில் மண் மீது மலரும் தெய்வீகாருள் தானே மனிதாபிமானம் மனிதாபிமானம் மனம் பாடும் கானம் மலராகும் அன்புக்கு நிலநீருமாகும் தெய்வீகம் இசையாக அடிநாதமாகும்.
விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.